2018 ஆண்டு மே மாத தென்றல் இதழில் அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் கோமகள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ஒரு சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கம்பனின் கனவு கம்பராமாயணம் ஆனது போல் ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இவர்தம் நாவல்களில் அமைகின்றது. இனிமையான குடும்ப வாழ்வு, இந்திய பெண்மையின் உயர் குணம், தாய்மையின் தியாக வடிவம், ஏதோ ஒரு வகையில் இவர் புதினங்களில் கண்டிப்பாக இடம்பெற்றுவிடும். இப்படி புகழ்ந்துரைப்பவர் அகிலன், புகழ்ந்து உரைக்கப்பட்டவர் கோமகள், இயற்பெயர் ராஜலட்சுமி. இவர் சீர்காழியைச் சேர்ந்த அழக்குடி கிராமத்தில் May 22, 1933 அன்று பிறந்தார். பாட்டியிடம் கேட்ட கதைகளை சக மாணவர்களுக்கு சொல்வதும் அதை நடித்து காட்டுவதும் இவருக்கு மிகவும் விருப்பம். இளவயதிலேயே எழுத்தாழ்வம் முளைவிட்டது. உயர்கல்வியை நிறைவு செய்த பின் பொறியாளர் ராமமூர்த்தியுடன் திருமணம் நிகழ்ந்தது. ஓய்வு நேரத்தில் சிறுகதைகள், நாவல்கள் எழுத துவங்கினார். கணவர் ராமமூர்த்தி அதற்கு ஆதரவாக இருந்தார். சகோதரரான டாக்டர் குருமூர்த்தியும் இவரது எழுத்தை ஊக்குவித்தார், எழுதி குவித்தார். பிரசண்ட விகடன், கல்கி, மங்கை, மணியன் மாத இதழ், தினமணி கதர், தினமலர், ஜெமினி சினிமா என பல இதழ்களில் இவரது சிறுகதைகள் தொடர்கள் வெளியாகின. முதல் நாவல் பனிமலர் 1964 வெளியானது. தன்மை கூற்றாக கோமகளால் எழுதப்பட்ட ஒரே புதினம் இதுதான். காதலையும் கலப்பு மனத்தையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் விவரிப்பதாக இப்புதினம் அமைந்தது. இல்லற வாழ்வில் தோல்வியுற்று சமூகத்தையே தனது குடும்பமாக கருதி சேவை செய்ய முற்படும் இளம் பெண்ணின் வாழ்வை சித்தரிக்கிறது இப்புதினம். அடுத்து வெளியான அன்பின் சிதறல் பிரசண்ட விகடனில் தொடராக வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றது. பெண்ணின் பெருமையை, அன்பை, குடும்பத்துக்காகவும் கணவனுக்காகவும் தன்னையே தியாகம் செய்ய முன்வரும் அவள் மனப்பாங்கை, நிகரற்ற விட்டு கொடுக்கும் பண்பை எடுத்துக்காட்டும் புதினமாக இது அமைந்திருந்தது. கல்கி இதழில் தொடராக வெளிவந்த இனிக்கும் நினைவுகள் வெகுவாக பேசப்பட்ட புதினமாகும். காதல் தோல்விக்குள்ளான பெண் அதிலிருந்து மீண்டு தன்னை மருத்துவ சேவைக்கு அர்ப்பணித்து எல்லையில் காயமுற்ற இராணுவ வீரர்களுக்கு தொண்டு செய்ய செல்வதை சித்தரிக்கிறது இது. உண்மையில் இவர் முதன் முதலில் எழுதிய புதினம் இருவரில் ஒருவர், ஆனால் அது 4வதாகவே வெளியானது. இதில் 3 தலைமுறை பெண்களின் வாழ்க்கையை கால வரிசைப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறார் கோமகள். மாமியார், மருமகள், தலைமுறை இடைவெளி, அதனால் ஏற்படும் சிக்கல்கள், ஆண்கள் இதில் அகப்பட்டு எதிர்கொள்ளும் போராட்டம் ஆகியவற்றை மிகையின்றி கூறியிருக்கின்றார். இன்பக் கூடை கூடையாக இருந்தாலும் உதிரி மலர்களாக கிடந்தால் அவை தூய்க்காமல் மடிவதுண்டு. ஒழுங்கும் ஒழுக்கமும் இருந்தால் தியாகத்தின் அடிப்படையில் வாழ்வு அமைக்கும் பயன்களை தூய்க்கலாம் என்ற உண்மையை தனது பூச்சரம் படைப்பில் எடுத்து வைக்கிறார் கோமகள். இது சென்னை பல்கலைக்கழக இளங்கலை மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டது. இவரது மற்றொரு குறிப்பிடத்தகுந்த படைப்பு அன்னை பூமி. தமிழ் வளர்ச்சித்துறையின் 1982 சிறந்த நூல் தேர்வில் 2 பரிசு பெற்றது. இராணுவ வீரர்களின் வாழ்க்கை, சேவை உணர்வை, தியாகத்தை மிகையின்றி பேசுகிறது. இராணுவ வீரர்களை மட்டுமல்லாது சபர்மதி ஆசிரமத்தினரின் தொண்டு உள்ளத்தையும் இரக்க உணர்வையும் உள்ளத்தை உருக்கும்படி சொச்சித்திரமாக்கியிருக்கிறார் இதில் கோமகள். சுனாதங்கள், நிறைவில் மலராத மலர்கள், பெண் ஒரு மலர், சந்தன மலர்கள், மலர்கள் நடுங்குகின்றன, என் மனம் உனக்கு தெரியாதா, மேகச்சித்திரங்கள், நிஜம் ஒரு நிறம், நிழல் பல நிறம், தூரத்து கனவுகள், மலரும் அரும்புகள், இளமை கனவுகள், நிலாக்கால நட்சத்திரங்கள், பால் மனம் போன்றவை இவரது குறிப்பிடத்தகுந்த புதினங்கள் ஆகும். தாய்மையும் கனிவுமே பெண்களின் அடிப்படை குணம் என்பதை தமது பல படைப்புகளில் முன்வைக்கிறார் கோமகள். மத்திய தரம் மக்களின் குடும்ப வாழ்க்கையை மிகையின்றி சொல்பவை இவரது படைப்புகள். வேலைக்கு செல்லும் மகளிர் வேலை பார்க்கும் இடத்திலும் வீட்டிலும் சமூகத்திலும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை யதார்த்தமாக எழுத்தில் தீட்டியுள்ளார். அகிலன், நா பார்த்தசாரதி, ந சஞ்சீவி, சி பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் கோமகளின் படைப்புகளை பாராட்டி உள்ளனர். இவரது சிறுகதைகளும் குறிப்பிடத்தக்கன. காணல் நீர் இவரது நுனித்து நோக்கத்தக்க சிறுகதை ஆகும். வயதானவர் ஒருவர் பூங்காவிற்கு செல்கிறார். அங்கே காதலர்கள் இருவர் கொஞ்சி மகிழ்வதை காண்கிறார். உடனே அவருக்கு தன் இளமை பருவ நாட்கள் நினைவுக்கு வருகின்றன. பெற்றோர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் பார்த்து வைத்திருந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதையும் தன் வாழ்வில் இது போன்ற காதல் மகிழ்வுகள் இல்லாததையும் நினைத்து வருந்துகிறார். மனம் குமைகிறார். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றை இழந்து விட்டதாக எண்ணுகிறார். அந்த இளஞ்சோடிகளை தன் மனதுக்குள் வாழ்த்துகிறார். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. இங்கேதான் வருகிறது திருப்புமுனை. எந்த ஆணை பூங்காவில் கண்டாரோ அவருக்கு மற்றொரு பெண்ணுடன் திருமணம் ஆவதைக் கண்டு அதிர்கிறார். அவர்களது காதல் முறிந்திருக்குமோ என்று நினைத்து வருந்துகிறார். சில வாரங்கள் கழிகின்றன. அன்றும் அவர் பூங்காவிற்கு செல்கிறார். அதே பழைய காதல் ஜோடிகளை அங்கே காண்கிறார். ஒரு பெண்ணை மனமுடித்த பின்னரும் மற்றொரு பெண்ணை கொஞ்சு கொண்டிருக்கும் ஆணையும் அவரது திருமணத்தை கண்டுகொள்ளாமல் காதலை தொடரும் பெண்ணையும் பார்த்து அதிர்கிறார். தான் காதல் என்று நினைத்தது உண்மையில் காதல் அல்ல, வெறும் காமமே, காணல் நீரே என்ற உண்மை புரிகிறது. தனது திருமணத்தின் உயர்வும் மனைவியின் பெருமையும் புலப்படுகிறது. மனநிறைவுடன் இல்லம் திரும்புகிறார். இது கோமகள் எழுதிய முக்கியமான சிறுகதையாகும். மற்றொரு முக்கியமான சிறுகதை வடு. அவனுக்கு திருமணம். மணமேடையில் அமர்ந்திருக்கிறான். ஆனால் மணப்பெண்ணாக வந்து அமர வேண்டியவள் திடீரென காணாமல் போகிறாள். திருமணம் நின்று போகிறது. அவனுக்கு அவமானமாகிறது. சில மாத இடைவெளிக்கு பின் அவள் வந்து அவனை சந்திக்கிறாள். அவனிடம் மன்னிப்பு கோருகிறாள். மிகுந்த தயக்கத்திற்கு பின் நான் ஏன் காணாமல் போனேன் என்பதை சொல்கிறேன். இறுதியில் அந்த காரணத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். உளவியல் அடிப்படையில் எழுதப்பட்ட முக்கியமான சிறுகதை இது. இது பிளஸ் ஒன் மாணவர்களுக்கான துணை பாட நூலில் இடம்பெற்றது. இவரது தாய்மை மற்றொரு முக்கியமான சிறுகதை. மூன்று குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண் நான்காவது குழந்தையை சுமக்க விரும்பவில்லை. ஆனால் கணவனின் வற்புறுத்தலால் சுமக்க நேர்கிறது. மிகவும் துன்பப்படுகிறாள். கணவனோ மனைவியின் உடல் நலனையும் மனநலனையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். அவர்களது இனிய இல்லறத்தில் இதனால் சிக்கல்கள், சண்டை, சச்சரவுகள் எழுகின்றன. கோபத்தில் குழந்தைகளை மனைவி அடிக்க கணவன் அவளை கோபித்து பாராமுகமாக இருக்கிறான். பிரசவ நாள் நெருங்குகிறது. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை. மனைவியின் அருமை அவனுக்கு அப்போதுதான் புரிகிறது. எப்படியாவது மனைவி பிழைத்தால் போதும் என்று வேண்டுகிறான். மனைவி பிழைக்கிறாள். ஆனால் குழந்தை இறந்து விடுகிறது. அவன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் மனைவி பிழைத்தாளே என்ற மகிழ்ச்சியில் இருக்க மனைவியோ குழந்தையின் இறப்பு குறித்து மிகவும் மனம் வருந்துகிறாள், அழுகிறாள். அவள் உடல் நலம் சீர்கெடுகிறது. கணவன் ஆறுதல் சொல்ல அவளோ இந்த துயர் நீங்க மீண்டும் எனக்கு குழந்தை வேண்டும் என்கிறாள். துயரத்திற்கு மாற்று அதுவாகத்தான் அமைய வேண்டுமா? உலகம் உள்ளளவும் தாய்மை உள்ளளவும் அதுவே உயிர்களின் ஓங்கார சக்தியாக நிலவி வருமா? என்ன அதிசயமான மன அமைப்பு, என்ன விசித்திர தாய்மை! இந்த தாய்மை தத்துவத்தை பற்றி கடவுள்தான் விளக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். தாய்மை உணர்வு அவனுக்கு அப்போதுதான் புரிகிறது. முதல் சந்திப்பு உயிரின் அமுதாய், ஆறறிவின் திகைப்பு, காணல் நீர், மனச்சந்ததி. ஒரு மெட்ரோபாலிட்டன் நகரில் காஸ்மோபாலிட்டன் மனிதர்கள். இந்தியா மீண்டும் விழித்தெழும். சில நேதிகள் மாறுகின்றன. இந்த யுகம் பூத்து குலுங்குமடி போன்றவை முக்கியமான சிறுகதை தொகுப்புகள். இந்த யுகம் பூத்து குலுங்குமடி சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் முதுகலை பட்டப்படிப்பிற்கான துணை பாட நூலாக வைக்கப்பட்டது. வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இவரது படைப்புகள் நாடகமாக ஒலி ஒளிபரப்பாகி உள்ளன. சுடர் விளக்கு வானொலியில் மாதர் பகுதியில் ஒலிபரப்பப்பட்ட புதினமாகும். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் என மும்மொழிகள் அறிந்தவர். இவரது சிறுகதைகள் ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளில் பெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது மனச்சந்ததி என்ற சிறுகதைக்கு கல்கி வெள்ளி விழா சிறுகதை போட்டி பரிசு கிடைத்தது. கல்கி பெர்க்லி தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்திய சிறுகதை போட்டி பரிசு பால் மனம் என்ற படைப்புக்கு கிடைத்தது. விஜிபி வழங்கிய சந்தனம்மாள் நினைவு பரிசு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை பரிசு, பாரத வங்கியும் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் இணைந்து நடத்திய இலக்கிய போட்டியில் பரிசு என எண்ணற்ற பரிசுகளை பெற்றுள்ளார். ஐந்தாம் உலக தமிழ் இலக்கிய மாநாடு, சாகித்ய அகாடமி நடத்திய இலக்கிய கருத்தரங்கங்கள் உட்பட பல கருத்தரங்குகளில் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார். தமிழக அரசின் குடும்ப நலத்திட்ட பிரச்சாரம், மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றுக்கான நாடகங்களையும் நாடக குழுக்களையும் தேர்ந்தெடுக்கும் குழுவின் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் உறுப்பினராகவும் இந்திய எழுத்தாளர் கழகத்தின் உறுப்பினராகவும் பணிபுரிந்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட புதினங்களையும், 30க்கும் மேற்பட்ட குறு நாவல்களையும், 1000க்கும் மேற்பட்ட சிறு கதைகளையும் தந்திருப்பவர் கோமகள். சதா எழுத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். இரவும் பகலும் இவருக்கு எழுத்தே சிந்தனையாக இருந்தது. இரவில் படுக்க போகும்போது கூட தன்னுடன் லெட்டர் பேடையும் தாள்களையும் பேனாவையும் தலைமாட்டில் வைக்கும் பழக்கம் உடையவராக இருந்தார். அந்த அதீத சிந்தனையே நாளடைவில் மனப்பிரழ்வுக்கு காரணமாக இருக்கலாம். ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் எழுத துவங்கியவர் வெறும் தாளில் கிறுக்கி அவற்றை படைப்பு என்று நம்பும் நிலைக்கு ஆளானார். நாளடைவில் நோய் முற்றி காலமானார். தான் வாழும் காலத்தில் பெண்களை பற்றி, அவர்களது உயர்வை பற்றியே சிந்தித்து அவற்றை தன் படைப்புகளில் முன்வைத்த கோமகள் பெண் எழுத்தாளர்கள் முக்கியமானவர், மறக்கப்படக்கூடாதவர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.